ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தரநகரி 78வது ஸ்லோகம். தேவியினுடைய நாபியின் வர்ணனை. இந்த ஸ்லோகத்திலும் ஆதிசங்கர பகவத்பாதால் அம்பாளுடைய அந்த நாபி பிரதேசத்து தான் வர்ணனையை அனுசரிக்கிறார். அதில் இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான தாத்பரியங்களை உள்ளடக்கி அந்த நாபி பிரதேசம் எப்படி ஒரு மோட்சத்தையும் திவ்யமங்கள சுரூபமாகவும் ஒரு வசீகரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துவாகவும் பல சித்திகளுக்கு அடிப்படை காரணமாகவும் எப்படி ஆறுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வர்ணனையோடு விளக்கிறார். அது தாத்பரியத்தில் எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னாக்க, கங்கா நதியானது ஸ்திரமில்லாத சுழிகள் கொண்ட ஒரு பிரவாகமான நதி. அந்த நதியில் உள்ள உற்பத்தியாகக்கூடிய அந்த சுழல்கள் ஸ்திரத்தன்மை இல்லாமல் அந்த நதியோடைய பிரவாகத்தோடு சேர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த சுழல்கள் ஸ்திரத்தன்மையோடு இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த மாதிரி ஒரு விசேஷத்தன்மை கொண்டது அம்பாளுடைய அந்த நாபி பிரதேசம் அப்படின்னு வர்ணிக்கிறார். நாபி பிரதேசத்தில் உள்ள அந்த ஸ்திரத்தன்மை உள்ள அந்த சுழலானது எப்படி மோட்ச சாம்ராஜ்யத்தை அருள்னாக்க, கங்கா நதி ஸ்திரத்தன்மை இல்லாத சுழல்கள் கொண்ட அந்த கங்கா நதியே இந்த லோகத்தில் உள்ள அந்த ஜீவராசிகளுடைய பாவத்தை போக்கி புண்ணியத்தை அருளக்கூடியது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்திரத்தன்மையோடு கூடிய அம்பாளுடைய அந்த நாபி பிரதேசமானது புண்ணியத்தை அருள்வதில் எந்த விதமும் சந்தேகம் இல்லை. அது மோட்சத்துக்கு ஒரு சாதனமான ஒரு வஸ்துவாக இருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். மேலும் அம்பாளுடைய அந்த ஸ்தனங்கள் மலராத தாமரை பூக்களை போல இருக்கான். அந்த ரோம வரிசைகள் அப்படிங்கிறது அந்த பூக்களுடைய தாமரை பூக்களுடைய தண்டு போல இருக்கான். அது எங்கே போய் சேர்றதுனாக்க, தாமரை தடாகத்தில் அந்த தாமரை பூக்கள் தாமரை தண்டுகளுடைய வேர்கள் இருக்கும். அதை நோக்கி தான் அந்த தண்டுகள் நீண்டு இருக்கும். அந்த தாமரை பூக்களுக்கும் அந்த தண்டுக்கும் ஒரு பாதையாக அந்த நாபி பிரதேசம் விளங்குறதா ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் அந்த நாபி பிரதேசமானது தாமரை தடாகமோ அப்படிங்கன்னு இதில் வந்து ஒரு கேள்வியாக கேட்குறார். மேலும் அந்த தாமரை தடாகமாக இருந்தால் அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வா. ஏன் அப்படின்னாக்க, தாமரை பூ தான் அம்பாளுடைய மகாலட்சுமியுடைய வாசஸ்தலம். அவள் கமலாலயான் பேர் மகாலட்சுமிக்கு. அதனால் அந்த தாமரை பூ எங்கே இருக்கு எங்கே இருக்கோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த தாமரை பூக்கள் வளரக்கூடிய தடாகத்தில் அந்த நாபி வந்து ஒரு வர்ணனையாக சொல்லப்படுறதுனால அது அந்த அம்பாளுடைய நாபி பிரதேசமானது தாமரை தடாகமோ அந்த தடாகத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாளோ அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்வார் இதை ரொம்ப வர்ணனையோடு அந்த கேள்வியை கேட்கிறார். இந்த மாதிரி இந்த சோகத்தை அனுசரிக்கிறவாளுக்கு லட்சுமி கடாட்சம் சித்திக்கும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்ல வர்றார். மேலும் காமேஸ்வரனானவர் மன்மதனை எரிக்கிறதுக்கு எத்தனைக்கும் போது அவனுடைய உடல்லாம் தீஞ்சுவாலைகள் ஏற்படுறது. அவனுடைய உடம்பு தகிக்கும் போது அவன் அம்பாளுடைய நாபி பிரதேசமான அமிர்த தடாகத்தில் விழறான் அந்த தகிப்புத்தன்மையை போக்கிக்கிறதுக்கு. அதனால் அந்த நாபி பிரதேசமானது ஒரு ஹோமகுண்டம் போன்ற ஒரு அக்னி ஜுவாலையோடு விளங்குறதான். அது ஹோமகுண்டமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வர்ணனையில் கேட்குறார் ஆதிசங்கர பகவத்பாதால். மேலும் மன்மதன் எங்கே இருக்கானோ அங்கே ரதியவி அவருடைய மனைவி வாசம் செய்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதனால் ரதிதேவியும் மன்மதனோடைய சேர்ந்து இருக்கிறனால அந்த நாபி பிரதேசத்தில் ரதிதேவியும் மன்மதனும் சேர்ந்து அங்கே ஒரு வசீகரத்தன்மையை ஏற்படுத்துகிறாளோ அப்படிங்கிறது ஒரு கேள்வியை கேட்குறார். அதே மாதிரி அம்பாளானவா பதிவிரதா தன்மையினால் எப்பொழுதுமே பரமசிவன் காமேஸ்வரனை பற்றியே நினச்சிட்டுருக்கா, தியானம் பண்ணிட்டுருக்கா. அவருடைய அவரை தன்னுடைய இருதயத்தில் வச்சு பூட்டிக்கிறாளாம். அவரை எப்பயுமே வந்து அகலாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தியானம் செஞ்சுட்டே இருக்காளாம். அதனால் அவரை தன்னுடைய இருதயத்தில் வச்சு ஒரு சிறைப்படுத்துகிறாளாம். அதனால் சிவபெருமான் தன்னுடைய தியானத்திற்கு ஏற்ற இடம் அம்பாளுடைய அந்த இருதயம்தான் அப்படின்ட்டு அங்கே ஒரு நிஷ்டையில் போகிறாராம், தியானத்தில் போகிறாராம். அதுக்கப்புறம் அவருடைய நிஷ்டை கலைஞ்ச பிறகு அவர் தன்னுடைய தான் வந்து அமர்ந்த இடம் அங்கு நம்ம செஞ்ச அந்த நிஷ்டையின் பலனாக வரக்கூடிய சித்திகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு வந்து அவர் தேடுறாராம். அதனால் அவருடைய கண்கள் வந்து அம்பாளுடைய அந்த நாபி பிரதேசத்து பக்கம் பார்த்துட்டே இருக்கான். ஏன் அப்படின்னாக்க, ஹிருதயத்தில் அடைபட்ட அவருடைய அந்த சித்திகள் அந்த ரோம வரிசைகள் வழியாக இறங்கி நாபி அப்படிங்கிற ஒரு துவாரம் வழியாக வெளியில் வராதோ அப்படின்னு அவருடைய இரண்டு கண்களும் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ரொம்ப அழகாக வர்ணனையாக வந்து ஆதிசங்கர் பகவதால் இந்த அம்பாளுடைய நாபி பிரதேச வர்ணனை பண்ணுறார். இந்த மாதிரி தேவியோட நாபி பிரதேசம் வந்து வெகு பிரகாசமாக வர்ணித்தும் அதிலுள்ள சௌந்தரியத்தை அளவிற்கு அடங்காததுனால வாக்கிற்கும் மனதுக்கும் எட்டாதது என்று அதை சொல்வது கச்சிதமாகும், அதுதான் சரியானது அப்படின்னு ஆதிசங்கர் பகவான் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லபடி தேவியினோட சுரூபத்தை தியானம் செய்கிறவர்கள் மூன்று லோகங்களையும் தன் வசமாக்கி கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னக்க, அம்பாவை ஆதிசங்கர் பகவான் சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடி அவருடைய கண்களை வர்ணனை பண்ணும்பொழுது மீனாட்சியாக அம்பாவை உருவப்படுத்தி அந்த மீனாட்சி இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தை மதுரை அப்படின்னும் ஹாலாசிய கஷேத்திரம் அப்படின்னும் சொல்லி வர்ணித்தார். அதுக்கப்புறம் அம்பாளுடைய கண்ட பிரதேசத்தை வந்து வர்ணிக்கும் போது அங்கே சிதம்பரத்தை வந்து உருவப்படுத்தினோம். அங்கே ரகசியம் ஆகாச தத்துவம் வந்து ரகசியம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த ரகசியம் அப்படிங்கிறது சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற அந்த சிதம்பர க்ஷேத்திரத்தை குறித்தோம். இந்த அம்பாளுடைய நாபி பிரதேசமானது நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம். அது அம்பாளுடைய சக்தி பீடங்களில் ஒன்று. உத்யான பீடம், காமகோடி பீடம் சொல்லுவார். அதை அந்த உத்யான பீடம் அப்படிங்கிறது என்னென்னாக்க அம்பாளுடைய அந்த நாபி பிரதேசம்தான். அந்த கோவிலில் போனாக்க அம்பாளுக்கு இடது பக்கத்தில் நம்ம குங்குமத்தை வாங்கிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் அங்கே அருவ லட்சுமி அப்படின்னு லட்சுமி இருப்பாள், அங்கே போட்டுட்டு அதை எடுத்து நம்ம வந்து இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த அறுபது லட்சுமி முன்னாடி ஒரு தூண்டில் பிரத்வாரம்னு இருக்கும். அந்த பிரத்வாரம்தான் உத்யான பீடம், அம்பாளுடைய நாபி பிரதேசம். அதில் ஒரு துவாரம் இன்றைக்கும் இருக்கும். நம்ம வந்து வசதி இருக்கிற அந்த இடத்த போய் கேட்டு பார்க்கலாம், அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி அம்பாளுடைய அந்த பிரத்வாரமானது, நாபி பிரதேசமானது அங்கே காஞ்சிபுரத்தில் அந்த மண்டபத்து மேலே விலகி வருது. அது இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். அது உத்யான பீடம். அந்த ஒரு க்ஷேத்திரத்தை இந்த நாபி பிரதேசத்துக்கு நம்ம வந்து உருவமாக சொல்லலாம். ஆதிசங்கர் பகவத் பாதாலும் அதை மனசில் வச்சுருந்ததாக சொன்னார். அந்த ஸ்லோகத்திலாமும் அப்படி தான் அவர் அருளி செஞ்சிருக்கார். உத்யான பீடம் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சது காரணமே அம்பாளுடைய பிரத்வாரமான அந்த நாபி பிரதேசம் அங்கே விளங்கி வருது, அது அருளை செஞ்சுட்டுருக்கு அப்படிங்கிறது தான். மாயையான சக்தியை எல்லாருக்கும் பிரவாகமாக கொடுத்து அந்த மாயையே அப்புறம் அந்த மாயையை சுவீகரிக்கிற மாதிரி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த மாயாசக்தியினால் எல்லா காரியங்களும் சித்தியாகக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த காஞ்சிபுரம் விளங்கினு வருது. அங்கே காமாட்சி அம்மன் எல்லாருக்கும் அந்த அருளை வாரி வழங்கின்னு இருக்கா. வசதி இருக்கிறவள் காமாட்சியை பார்க்க போகும்போது காஞ்சிபுரத்தில் அந்த பிரத்வாரத்தையும் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். அது ஒரு ரகசியமான விஷயம், எல்லாருக்கும் அதை வந்து கொண்டு போய் காமிக்க மாட்டார். யார் யாரெல்லாம் பிரயத்தனப்படுறோமோ அவளுக்கெல்லாம் அது கட்டாயமாக பார்க்கக்கூடிய ஒரு சித்தி ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லபடியே ஆதிசங்கர் பகவத் பாதால் எப்படி சொல்லியிருக்காரோ அதே மாதிரியே இந்த ஸ்லோகத்தை நம்ம அனுசரித்தோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமாகவும் என்ன அந்த திவ்ய மங்களத்தை அருளக்கூடிய ஒரு வஸ்துவாகவும் மோகிக்கக்கூடிய அந்த மன்மதன் ரதிதேவி வாசம் செய்யக்கூடிய அந்த நாபி பிரதேசம் மோகிக்கக்கூடிய விஷயங்களை இந்த லோகத்தில் நமக்கு சித்திக்கக்கூடியதாகவும் மேலும் சிவபெருமானுக்கே பல சித்திகள் ஏற்பட்டு அது அம்பாளுடைய அந்த நாபி பிரதேசம் மூலமாக வெளிப்படுறதாகவும் அதை சிவன் அந்த சிவனுடைய இரண்டு கண்களும் பார்த்தபடியே இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கார். அது மாதிரியே நாமளும் இந்த சோகத்தை அணுகினோம் அப்படின்னாக்க நமக்கும் அந்த சித்திகள்லாம் ஏற்படும். நாமளும் அந்த சுரூபத்தை தியானம் செஞ்சாக்க மூன்று லோகங்களையும் தன்னுடைய வசமாக்கிண்டு நம்மளும் வந்து ஒரு சாதகராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஆதிசங்கர் அளிச்சது இந்த ஸ்லோகமானது ரொம்ப விசேஷமானது. அதே நடையிலேயே நம்மளும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வோம், அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.